சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்த சிவஞான சித்தியார் சுபக்கத்துக்கு மாதவ சிவஞான இவர்கள் அருளி செய்துள்ள கொடிப்புரையினை நம்முடைய 16 குருமூர்த்தி அவருடைய பதவுரையின் துணை கொண்டு சிந்திப்பதற்கு திருவருளும் குருவர்களும் கூட்டி வைத்துள்ளனர். சிவஞான சித்தியாரிலே முதல் சூத்திரத்தின் 2 அதிகாரத்திலே அதை தொடங்கக்கூடிய நிலையிலே இருந்து வருகின்றோம். முதல் சூத்திரத்தின் முதல் அதிகரணமானது சூத்திரத்தினுடைய முதல் கூறாகிய ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று உரைத்திடும் உலகமெல்லாம் வறுமுறை வந்து நின்று போவதும் ஆதலாலே தருபவன் ஒருவன் வேண்டும் என்ற அந்த முதல் கூற்றை வலியுறுத்தி விளக்கி அருளி செய்வது முதல் அதிகரணம். இதன் மூலம் உலகமானது ஒருவன் ஒருத்தி ஒன்று என்னும் அவைவ பொறுப்புடையது என்றும் ஆகையினாலே உலகமானது தோற்றம் இருப்பு அழிவு என்னும் முத்தொழிப்படுவது என்றும் அதனாலே அது முதல் காரணத்தில் உள்பொருளாயிருந்து முதல் காரணத்தில் உள்பொருளாய் இருப்பதுதான் காரியப்படும் என்ற சர்க்காரியவாத முறைப்படி அந்த வரும் முறைப்படி அது வந்தது என்றும் ஆகையினாலே இந்த உலகத்தை ஓற்றுவித்து காத்து ஒடுக்குவதற்கு ஒரு தலைவன் வேண்டும் என்றும் சித்தாந்த கருத்துக்கள் பிற சமயத்தார் எழுப்பிய தடைகளை எல்லாம் நிராகரித்து இந்த சித்தாந்த கருத்துகள் யாவும் நன்கு நிலைநாட்டப்பட்டன. மேற்கொண்டு தலைவனானவன் அந்த முதல் காரணத்திலிருந்து எவ்வாறு காரியங்களை தருவான் என்பதும் தொகுத்து கூறப்பட்டது. சித்தமாயிலிருந்து 4 வாக்குகளை தருவான் என்றும் மேலும் அங்கே வாழக்கூடிய அபர முத்தர்களுக்கு தேவையான தனுபிரணாதிகளையும் அந்த சுத்தமாயிலிருந்து படைத்து தருவான் என்றும் அசுத்தமாயிலிருந்து வித்யாதத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய மாயை காரம் நியதி கலை வித்தை அராகம் ஆகிய தத்துவங்களை அசுத்தமாயிருந்து தருவான் என்றும் பிரகிருதிமாயிருந்தும் குணதத்துவம் முதலாகிய ஆன்ம தத்துவங்கள் எல்லாவற்றையும் தருவான் என்றும் தொகுத்து கூறப்படும். 4 வாக்குகளினுடைய தன்மைகளும் தனித்தனியாக எடுத்து விளக்கி கூறப்பட்டன. இந்த உலகமெல்லாம் தோன்றும் பொழுது முதற் காரணம் அருவப்பொருள் என்றும் அதிலின்றும் தோன்றக்கூடியவை உருவங்கள் என்றும் அந்த உருவங்களில் உருவப்பொருள் மேற்கொண்டு தோன்றக்கூடியவை எல்லாம் உருவப்பொருள்களே அதனிலும் உருவப்பொருள்களே என்றும் கூறப்பட்டது. அருவம் என்பது நுணுக்கம் சூக்குமம் என்ற பொருளிலும் உருவம் என்பது சூளமானது வெளிப்படையானது வலிமை குறைந்தது என்ற பொருளிலும் கையாளப்பட்டது. ஆகவே சூக்குமத்திலிருந்துதான் ஊழப்பொருள்கள் தோன்றுகின்றன. அந்த சூழப்பொருளில் இருந்து ஒரு நாள் சூக்ம பொருள்கள் தோன்ற வேண்டாம். சூக்ம பொருளிடமிருந்தான் சூழப்பொருள் தோன்றும். சூழப்பொருளிடமிருந்து மேற்கொண்டு தோன்றவனையெல்லாம் அவற்றிலும் சூழப்பொருள்களே. இந்த உலகம் எல்லாம் பஞ்சபூதங்களாகவும் ஆண் பெண் அழி உடல்களாகவும் அவை போக்குடைத்தாய் விளங்கி வளர்ந்தும் தேய்ந்தும் வரும். இந்த காரியங்களோடு கலப்பினால் ஒன்றாயும் பொருள் தன்மையால் வேறாய் செலுத்தும் தன்மையால் உடனாயும் அந்த நிமித்தகாரனாகி சிவபெருமான் விளங்குவான். இந்த செய்திகளெல்லாம் தொகுத்து கூறப்பட்டன. இனி 2 இடத்திலே என்ன கூற்றினை எடுத்துக் கொள்கின்றார் என்றால் தருபவன் ஒருவன் வேண்டும் என்ற அளவிலே முதல் அதிகரணம் முடிந்ததல்லவா. அதுக்கப்புறம் சூத்திரத்தில் என்ன வருகின்றது? தருபவன் ஒருவன் வேண்டும். அப்புறம் தான் முதல் என்று வருகின்றது. இந்த தான் முதல் என்பதை தனியாக எடுத்து வைத்துக் கொண்டார். அது 3 அதிகரணத்தில் வைத்துக் கொண்டார். ஆகவே அதை தொடர்ந்து வருவது என்ன? தான் முதல், அதுக்கப்புறம் ஈருமாகி மறுவிடும் அனாதிமுத்த சித்துரு மண்ணி நின்றே என்று சூத்திரம் முடிகிறது. ஈருமாகி மறுவிடும் அனாதிமுத்த சித்துரு மண்ணி நின்றே என்று முடிகின்றது அல்லவா. இதை வந்து எவ்வாறு கூட்டிக் கொள்ள வேண்டும் என்றால் இதுதான் இந்த கூறுதான் 2 அதிகாரம். ஈருமாகி மறுவிடும் அனாதிமுத்த சித்துரு மண்ணி நின்றே. இதை மறுவிடும் என்று வருகின்றதே, அந்த மறுவிடும் என்பதற்கு என்ன பொருள் நாம் சூத்திர சிந்தனையிலே பார்த்திருப்போம். மறுவிடும் என்பதிலே விக்ருதி தொக்கு நின்றது மறுவு வித்திடும் என்று கொள்ள வேண்டும். சரி, மறுவு வித்திடும் என்றால் என்ன பொருள்? நீள தோற்றுவித்திடும். முதல் காரணத்தில் ஒடுங்கிய உலகங்களை மீண்டும் தோற்றுவிப்பான், அதான் மறுவு வித்திடும் என்று. மறுவு வித்திடும் என்பதுதான் மறுவிடும் என்று தொகுத்து கூறப்பட்டது. ஆகவே அதற்கு திருக்குறளை எடுத்துக்காட்டாக காட்டியிருந்தார். குடி பொன்றி குற்றமும் ஆங்கே தரும் என்ற அடியை காட்டியிருந்தார். குடி பொன்றி என்பது பொன்று வித்து என்று, அதே மாதிரி மறுவி என்பது மறுவு வித்து மறுவு வித்து என்று மீண்டும் தோற்றுவிப்பான், மீண்டும் தோற்றுவித்திடும். எப்படி மீண்டும் தோற்றுவிப்பான் என்றால் மண்ணி நின்று மறுவு வித்திடும். கடைசி பாட்டோட கடைசியில் இருக்க மண்ணி நின்றே, மண்ணி நின்றே என்பதில் உள்ள ஏகாரம் அசை, மண்ணி நின்று, மண்ணி நின்று மறுவிடும் அப்படி கூட்டிக் கொள்ள வேண்டும். அப்புறம் ஈரமாகி மறுவிடும், அநாதிமுக்க சித்திருவாய் மறுவிடும் என்று தனித்தனியே கூட்டிக் கொள்ள வேண்டும். முதல் சூத்திரத்தில் உள்ள அந்த ஈரமாகி அநாதிமுக்க சித்துரு மண்ணி நின்று மறுவிடும், ஈரமாகி மறுவிடும் அநாதிமுக்க சித்துரு மண்ணி நின்று இல்லையா, இந்த மறுவிடும் என்பதை ஒவ்வொன்றோடும் கூட்டிக் கொள்ள வேண்டும். மூன்று இருக்கின்றன, மண்ணி நின்று, அப்புறம் ஈரமாகி, அப்புறம் அநாதிமுத்த சித்துரு, மூன்று இருக்கின்றன. மறுவிடும் என்பதை ஒவ்வொன்றோடையும் கூட்டிக் கொள்ள வேண்டும். மண்ணி நின்று மறுவிடும், ஈரமாகி மறுவிடும், அநாதிமுத்த சித்துருவாய் மறுவிடும். அநாதிமுத்த சித்துரு என்பதிலே ஒரு ஆக்கச்சொல் ஆய் என்ற ஆக்கச்சொல்லை சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஆகவே மண்ணி நின்று மறுவிடும், ஈரமாகி மறுவிடும், அநாதிமுத்த சித்துருவாய் மறுவிடும் என்று கூட்டிக் கொள்ள வேண்டும். அதிலே மண்ணி நின்று மறுவிடும் என்பதைத்தான் முதலிலே நிலைநாட்ட இருக்கின்றார். மண்ணி நின்று என்றால் நிலைபற்று நின்று, சுதந்திரமாக நின்று, இது எந்த பாதிப்பும் இன்றி நிலைபற்று நின்று என்ற பொருளிலே மண்ணி நின்று மறுகிறது. ஈரமாகி நின்று என்பது, ஈரமாகி மறுவிடும் என்பது என்னவென்றால், ஈரமாகி என்பது இந்த இடத்துல பெயர், ஈர என்பது சங்கா முடிவு என்ற பொருள், அது இந்த இடத்துல இறுதி தொழிலாகிய சங்கார தொழில் அதை குறித்தது. ஈரமாகி அப்படிங்கும் போது அப்ப என்ன பொருள் வருது, ஈறு என்பது முடிவு, அது சங்கார தொழில் அளித்தல் தொழில். அப்ப ஈரும் ஆகினா அந்த சங்கார தொழிலை செய்பவன், சங்கார கர்த்தா என்ற பொருளிலே ஈருமாகி என்பது சொல்லப்பட்டுள்ளது. அப்ப ஈருமாகி மறுவிடும்னா சங்கார கர்த்தா தான் மீள தோற்றுவிப்பான். மண்ணி நின்று மறுவிடும், அவன் நிலைபெற்று நின்று தோற்றுவிப்பான். அநாதிமுத்த சித்துரு மறுவிடும், அநாதிமுத்த சித்துருவாய் அவன் மீள தோற்றுவிப்பான் என்று இப்படி மூன்று உட்பிரிவுகளாக வைத்துக் கொண்டு இந்த மூன்று உட்பிரிவுகளையும் இரண்டாம் அதிகரணத்திலே விளக்குகின்றார். அது முதலில் மண்ணி நின்று மறுவிடும் என்பது முதல் கூறு, முதல் உட்பிரிவு. என்ன கேள்வி வருகின்றது பார், அந்த அப்படி ஒரு கேள்வி வரும் என்றுதான் மண்ணி நின்று என்று சூத்திரத்திலே சொல்லாட்சி வைத்திருக்கின்றார். என்ன கேள்வி அருமையாக கேட்கின்றார் தான், ஏனென்றால் நாம் புயவனை எடுத்துக்காட்டாக கூறி அதுபோல் முதல்வன் நிமித்த காரணன் என்று சொல்லியிருக்கின்றோம். அப்ப கேட்கின்றான் பாருங்க கேள்வி, அந்த இரண்டாம் அதிகாரத்தின் முதல் பாடல் கேள்விதான். ஆமா, பரசமயத்தால் எழுப்புகின்ற கேள்வி, அதுக்கு விடை இரண்டாவது பாடல தான் சொல்ற, முதல் பாடல் விடை சொல்லல. முதல் பாடல் வினாதான். என்ன வினா எழுப்புகின்றான் பாருங்கள், மண்ணினில் கடாதி எல்லாம் வருவது புலாலனாலே, எண்ணிய உருவமெல்லாம் ஏற்றுவன் ஈசன் தானும், கண்ணு காரியங்கள் எல்லாம் காரணம் அதனில் காண்பன், பண்ணுவது எங்கே நின்று இங்கு என்றிடில் பகர கேள்வி கேட்பாயானால் உனக்கு விடை கூறுகின்றேன், விடையை நீ அறிந்துகொள் என்று சொல்கிறோம். குலால நாளே அப்படின்னு புயவனாலே மண்ணில் கடாதி எல்லாம் வருவது, மண்ணிலிருந்து குடம் முதலிய காரியம் அனைத்தும் வருதல் போல, ஈசன் தானும், ஆரியன் குலாலனான் என்று சொன்னார, ஈசன் ஆரியன் சொன்னார், ஈசன் தானும் ஆரியனும், எண்ணிய உருவமெல்லாம் ஏற்றுவன், தான் கருதி அகிலமெல்லாவற்றையும் ஆக்குவான். எப்படி ஆக்குகின்றான், புயவனாலே மண்ணில் இருந்து குடம் பானை முதலிய காரியங்கள் எல்லாம் வருதல் போல, ஆரியனாகிய ஈசனும் என்ன செய்கின்றான், எண்ணிய உருவம் எல்லாம் ஏற்றுகின்றான், தான் கருதிய அகிலங்கள் எல்லாவற்றையும் ஆக்குகின்றான், மாயையில் நின்றும் ஆக்குகின்றான். அப்படியானால் அந்த இடத்துல அப்படியானால் அமைச்சிருக்கணும், அப்படி ஒரு சொல்ல அங்க வச்சிருக்கணும், அதான் ஆயின் அப்படின்னு எழுதிப்பார். ஆயின் அப்படின்னு அப்படியானால் ஐயா, புயவன் எப்படி மண்ணிலிருந்து வான சக்தியெல்லாம் உண்டு பண்ணானோ அத மாதிரி மாயையிலிருந்து இந்த ஈசனும் அகிலங்களை எல்லாம் உண்டு பண்ணுகின்றான் சொன்னிருவே. அப்படியானால் கண்ணு காரியங்கள் எல்லாம் காரணம் அதனை காண்பன், அந்த இங்கு அடுத்த இல்லையா அதாவது சேர்த்துக்கணும், இங்கு கண்ணு காரியங்கள் எல்லாம் காரணம் அதனை காண்பன். இது யாருக்கே புயவனுக்கு சொன்னது. ஐயா, அந்த புயவன் என்ன செய்கின்றான் தெரியுமா, பானை சட்டியெல்லாம் வந்து எதிர இருந்து கொண்டிருக்கின்றான், மண்ணில இருந்து அவன் எதிர, அவனும் எதிரதான் இருக்கான், அந்த மண்ணில் இருந்து கொண்டுதான் செய்கின்றான், அவனுக்கு அந்த நிலம் தான் ஆதாரமா இருக்கு. அவன் சட்டி பானைகள் தான் செய்வது மண்ணில் இருந்துதான், அந்த குலாலனை ஆதாரமாக தாங்கி கொண்டிருப்பதும் அந்த மண்ணு தான். அப்படி இருக்கின்றது அந்த ஓமையில இல்லையா, அந்த நிலத்தில் நின்றும் செய்வன், அந்த நிலத்தில் நின்று கொண்டுதான் செய்வான் என்று கண்டோமே. அதுபோல எங்கே நின்று பண்ணுவது, உங்களுடைய ஆரியனாகிய ஈசன் எங்கே நின்று கொண்டு இந்த முதல் காரணம் மாறியிலிருந்து இந்த உலகங்களை எல்லாம் தொற்று. எங்க நிற்கின்றான் அவனுக்கு ஆதாரம் எது? ஆடு இருக்கணும்னா ஆதாரம் இல்லையா என்று நீ கேட்டால் என்றால் யாம் அதற்கு விடை கூட நீ கேட்பாய். பகர கேள் நீ, பகர நீ கேள், பகர என்றால் விடை கூட. நான் விடை கூறுகின்றேன், நீ வாடு கேட்கின்றான். வானி சக்திகளை எல்லாம் செய்கின்ற புயவன் மண்ணின் நின்று கொண்டு செய்கின்றான். அதுபோல அகிலங்களை எல்லாம் உருவாக்குகின்ற முதல்வன் எங்கு நின்று கொண்டு உருவாக்குவான் என்று நீ கேட்கின்றாய். இதற்கு விடை சொல்கின்றேன் கேட்பாய். இதே கருத்து சுவாமிகளுடைய உரையின் மூலமாக பார்க்கின்ற. இங்கனம் அகிலமெல்லாம் ஆரியன் குலாலங்கோல் நின்று ஆக்குவன் ஆயின், ஆயின் போட்டதாவது ஆயின். குலாலன் கடாதி காரியங்களை எல்லாம் அவற்றிற்கு காரணமாகிய அந்நிலத்தில் நின்றும் செய்ய கண்டோமே. ஆரியன் யாஞ்சனம் நின்று செய்வான், ஆரியன் எதிர நின்று செய்வான், எப்படி நின்று செய்வான் என்பதா? மண்ணினில் கடாதி எல்லாம் வருவது குலாலனானே, எண்ணிய உருவம் எல்லாம் இயற்றுவன் ஈசன்றானும் என்றது அனுவாதம். அதாவது இது ஏற்கனவே சாதித்த கருத்து. ஆமா, பேரிமன் மாலையாக திரிகைதன் சக்தியாக ஆரியன் குலாலன் என்று ஆக்குவன் அச்சிவன்லாம் ஏற்கனவே சொன்ன கருத்து. இதை மறுபடியும் இங்க கூறியது கூடலன்னு நினைச்சிடக்கூடாது. அந்த கருத்தை மறுபடியும் எடுத்து சொல்லி அதுல இருந்து ஒரு கேள்வி கேட்கலாம். அதுக்காக அந்த கருத்தை இங்க மீளவும் சொல்லியிருக்கின்றார். அப்படி ஒரு காரணம் பற்றி மீண்டும் சொன்னால் அது கூறியது கூட கிடையாது. அதை என்ன சொல்லுவார்கள்? அனுவாதம் என்று சொல்வார்கள். அதான் அனுவாதம் சொல்லிட்டார். ஏன்னா கூறியது கூடல் அல்ல அப்படிங்கிறது. ஆயின் என்பது சொல்லட்சம். அப்படியானால் ஒரு சொல்ல போட்டுக்கிட்டோம்லே ஆயின் அப்படின்னு, அது நாமாக அறிவித்துக் கொண்ட சொல் பாடல இல்லை. எண்ணிய உருவமெல்லாம் இயற்றுவன் ஈசன் தானும் அப்படியானால் சொல்லிட்டு அந்த கேள்வி கேட்கலாம். அப்படியானால் பொருள் கொடுத்து ஆயின். அந்த ஆயின் வந்து சொல்லட்சம். சொல்லட்சம்னா பாடலில் இருக்காது, நாமாக ஒரு சொல்லை வலிவித்துக் கொண்டால் அது சொல்லட்சம். காரணம் என்றது நிலம் என்னும் துணையாய் நின்றது. அதாவது புயவன் வந்து காரணத்தில் இருந்து கொண்டு அவன் வந்து வேலை செய்கிறான் சொன்னாங்க. காரணம்னா என்ன? அந்த மண், அந்த சட்டி பானைக்கு காரணமாக உள்ள மண், அந்த நிலம், அந்த நிலத்தை தான் காரணம் என்ற சொல் குறித்தது. காரணம் என்பது வேற எந்த பொருளையும் தரல, நிலம் என்று என்னும் துணையாய் நின்றது. நிலம்ங்கிற பொருளுக்கு அது தருகிறது. குலாலன் நிலத்தில் இருந்து கொண்டு செய்வான். குலாலன் காரண காரணம் அதனை காண்பன். காண்பன்னா என்ன? அது காரணத்தில் இருந்து கொண்டு நிலத்தில் இருந்து கொண்டு காண்பன்னா இதெல்லாம் தோற்றுவிப்பான். காண்பங்கிறது பானை கட்டி தான் தோற்றுவித்தல் செய்தல். அதான் பாருங்க காண்டல் செய்தல் எப்படி பொருள் சொல்லும். இன்று என்பது மேலும் கூட்டப்பட்டது. காரணம் அதனில் நின்று காண்பன். காரணம் அதனில் நிலத்தில் நின்று கொண்டு காண்பன். அந்த பானை சட்டிகளை செய்வான், காண்பன்னா செய்வான். நின்று என்பது அங்கேயும் கூட்டிக் கொள்ள வேண்டும். ஏன்னா நான்காம் அணியில வருது, உங்க முதல்வன் எங்க நின்று காண்பான் அப்படின்னு கேட்கிறான் இல்லையா. அந்த நின்ற வந்து குலாலன் கூடையும் கூட்டிக்கணும். குலாலன் கண்ணு காரியங்கள் எல்லாம், அதாவது பானை சட்டி ஆகிய காரியங்கள் எல்லாம் காரணம் அதனில் நின்று காண்பன். காரணமாக நிலத்திலே நின்று காண்பன் செய்வான். நின்று அங்கேயும் கூட்டிக் கொள்ள வேண்டும். இது வினா. இந்த பாடல் நமக்கு மாற்றை சமயத்தவர் எழுப்புகின்ற வினா. இதுக்கு விடை கூறுகிறேன் கேட்பாயாக சொல்லியிருக்க, விடை அடுத்த பாடத்தான் சொல்லியிருந்தார். ஆனால் இது உண்மை அறியாமல் பிற உரையாசிரியர்கள் எல்லாம் வந்து இதுவும் சித்தாந்த கருத்தை சொல்கின்றார். இதை ஒரு தடை என்றே இந்த பாடல் வந்து, இந்த பாடல் வந்து பிற சமயத்தால் எழுப்பப்படுகின்ற தடை என்று அதை கொள்ளாமல் இது சித்தாந்த கருத்துன்னே சொல்லிட்டா அப்ப என்ன ஆயிரும்? அவன் வந்து மாயிலிருந்து எல்லாம் உலகங்களை எல்லாம் தோற்றுவிக்கிறான், எப்படின்னா குயவன் வந்து மண்ணில இருந்து தோற்றுவிப்பது மாதிரி அப்படின்னே குறிப்பிட்டு போயிட்டான். இது முன்னாடியே சொன்ன கருத்து இல்ல. அப்போ அதே கருத்துங்க சொல்லிட்டு போயிட்டா கூறியது கூறங்கிற வழிதான் வந்துடும். அதான் சொன்னார். இது வினா. இதற்கு பிறரெல்லாம் கூறியது கூறல் என்னும் வழுப்பட உரைத்தார். இதை வினாவாக தடையாக கொள்ளாமல் வந்து அவன் வந்து மண்ணில இருந்து எல்லாம் தோற்றுவிக்கிறான், இவனும் வந்து மாயில இருந்து தோற்றுவிக்கிறான்னு கருத்தை சொன்ன மாதிரி ஆகிட்டாங்க. அது கூறியது கூறல் என்னும் வழு பார்த்தீங்களா. அப்ப வந்து திருக்கைதாய பரம்பரையிலே வந்த சந்தான புரவர்கள் ஒருவராகிய அருளந்தி சிவாச்சாரியார் அருள் செய்தது இந்த நூல். அப்ப அந்த திருக்கைதாய பரம்பரையிலே வந்த அந்த ஞான சாஸ்திரத்திற்கு இது மாதிரி வலுவெல்லாம் வராமல் உண்மை பொருளை உரைத்தவர்கள் யாரு? நம்முடைய சிவஞான சுவாமி. அவர்கள் யாரு அப்படின்னா நம்முடைய பத்தாவது சன்னிதானவர்கள் காலத்திலே இளையபட்டத்திலே இருந்த நம்முடைய பேரூர் நேரப்பிரதேசத்தில் அவர்களிடத்திலே ஞான சாஸ்திர உபதேசம் பெற்றவர். அது அப்படி நமச்சிவாயமூர்த்தி இருந்து அந்த உபதேசம் இல்லையா, அதை பெற்றவர்கள். அப்ப திருக்கைலாய பரம்பரையை வந்த ஞான சாஸ்திரங்களுக்கு மெய்ப்பொருளை சொன்ன ஒரே ஆசிரியர் யாரு? நம்முடைய ஆதிமுத்து சுவாமிகள் தான். ஆகவே திருக்கைலாய பரம்பரை என்பது திருவாவூர்களை ஆதினத்துக்கு சிறப்பாக உரியது என்பதற்கெல்லாம் நிலைநாட்டக்கூடிய இடங்களில் ஏன்னா பிறர் எல்லாம் அப்படின்ட்டாங்க. மற்ற யாருமே அதுக்கு வந்து உண்மை பொருளை உழைக்கல. பிறர் எல்லாம் கூறியது கூறன்னு வழிபட உழைத்தான். ஆளுநர் எல்லாரும் வழிபட தான் உழைச்சிருக்காங்க. நம்ம திருக்கைதாரர்களை திருவாவூரில் ஆதினத்திலே வந்த அருட்தோன்றராகிய மாதவி சுவாமிகள் தான் அதற்கு மெய்ப்பொருளாக உரை செய்திருக்கிறார். பாருங்க, அடுத்த பாடல் இதுக்கு விடை கூறுவது மாதிரி அருமையா அமைஞ்சிருக்கு. அட எழுந்திருக்கிறான், விடை கூறுகிறேன் கேட்பாயாக. இப்ப குடாலன் மண்ணில் நின்று செய்யறான், உங்க முதல்வன் எங்களுடைய முதல்வன் வந்து எங்க நின்று செய்வான்னு கேட்டேன். இதெல்லாம் வந்து சொல்லக்கூடிய பதிலா, சீலமோ உலகம் போல தெரிப்பறிது, அதனால் நிற்கும் கோலமும் அறிவார் இல்லை. அவன் எங்கு நிற்கின்றான், அந்த கோலத்தை யார் அறிவார்? ஆமாயா, இப்படி ஏதாவது சொல்லி தப்பிச்சிருங்க அப்படிமா. அவன் அவனுக்கு அதை உணர முடியுமா? அந்த சிவபக்தி அவன் இருக்கா? சிவபக்தி உள்ளவன் எப்படி சொன்னா ஆகா அப்படிமா? இல்லையா, அவனுங்க அது சிவபக்தி, அவன் புரட்சமை. என்னையா எங்க நிற்பான்னு கேட்டா அந்த நிலையெல்லாம் நமக்கு சொல்ல முடியுமான்னு சொல்றீங்க அப்படின்னா, அதான் ஆயினும் கூற கேள்வி. ஆனாலும் தர்க்கம் வந்தாச்சு, விடை சொல்கிறேன். ஆயினும் கூற கேள்வி, ஞாலம் ஏழினையும் தந்து, ஞாலம் ஏழினையும் தந்து நிறுத்தி பின் நாசம் பண்ணும் காலமே போலக்கொள்ளி நிலைச்செயல் கடவுள் கண்ணே என்று கூறினான். என்ன, அவன் உலகம் போலன்றி வாக்கு மனாதீத கோசல பொருள் அகலான் அவன் நிற்கும் நிலையும் அவ்வியல்விற்றேயான். அதாவது வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாத பொருள் இல்லையா? அதான் வாக்கு மன அதீத சேத்தா வாக்கு மனாதீத, மன அதீத சேத்தா மனாதீத. இது வடமொழி புணர்ச்சி. அதீதன கடந்தன் இருக்கும், வாக்கையும் கடந்தவன் மனதையும் கடந்தவன், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன். ஆகவே வாக்கு மனாதீத பொருளா இருக்கலாம், உலகத்து பொருள் போல அல்ல. ஆனாலும் கோசர பொருள், ஆனாலும் அறியக்கூடிய பொருள். வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாதவன், ஆனா வேறொரு வகையால் அறியப்படும் பொருள், அருளாலே அறியலாம். அப்படி இருக்கிறான். அதனால அந்த அருளை பெற்றாதான் அவன் நிற்கும் நிலை தெரியும். இருந்தாலும் தர்க்கம்னு வந்தாச்சு, நான் பதில் சொல்லாம போறேன்னு நினைக்கக்கூடாது. அதனால ஒருவாறு உனக்கு விளக்குகிறேன். என்ன, அவன் நிற்கும் நிலையும் அந்த கடந்த நிலைதான். அவ்விய வீற்றேயாம்னா கடந்த நிலைதான், அது நம்ம காணக்கூடிய நிலை அல்ல. அண்ணா நிற்கிறான் பாரு, உனக்கு நான் காட்ட முடியாது. ஆகவே அது கடந்த நிலைதான், அவ்விய வீற்றுனா அது கடந்த நிலைதான். அஞ்ஞானமாயினும் ஒருவாற்றான் ஓமையில் வைத்து உனக்கு காட்டதும், ஒருவாறு ஒரு ஓமை மூலமாக உனக்கு உணர்த்துகின்றோம். எப்படி, உலகமெல்லாம் காலத்தால் காரியப்படும் என்பது எல்லோருக்கும் ஒக்குமன்றே. நீ எந்த சமயத்தை சொன்னாலும் இருக்கலாம், ஆனா காலம் வரும்போதுதான் ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் உடன்பாடு தானே இல்லையா? ஆமா. ஆகையினாலே உலகமெல்லாம் காலத்தால் காரியப்படும் என்பது எல்லோருக்கும் ஒக்குமன்றே. அக்காலம் அவற்றை காரியப்படுத்துங்கால் எப்படி இருக்கிறது? எல்லா பொருட்கும் தான் ஆதாரமாய் தனக்கு ஒரு ஆதாரமின்றி நிற்றல் போல. ஏன், எல்லா நிகழ்ச்சிகளையும் காலம் தான் நடக்குது உலகத்துல, அந்த காலம் எதை ஆதாரமா கொண்டு நிற்கிறதுன்னு கேட்டா, அந்த காலம் வந்து தான் தான் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிறது, தனக்கு ஒரு ஆதாரம் வாய்ந்தாக அது இல்லை. அது எல்லாருக்கும் உடன்பாடு தானே. அந்த காலம் போலத்தான் எது, சிவசக்தி. சிவபெருமானை சொல்லும்போது சக்தியின் மேல வச்சு சொன்ன, அந்த காலம் போல சிவசக்தியும் நிராதாரமாய் நின்றே. நிராதாரம், ஆதாரம் இல்லை எனக்கு. ஆமா, தனக்கு வேற எந்த பொருளையும் ஆதாரமாக கொள்ளவில்லை. நிராதாரமாய் நின்றே காரியப்படுத்தும் முறைமை உணர்ந்து கொள்க. இந்த கால தத்துவம் தான் எல்லா நிகழ்ச்சிகளையும் நடத்துகிறது உலகத்திலே. அந்த கால தத்துவம் தனக்கு வேற ஒரு ஆதாரம் கொள்ளாமல் தான் இருக்கிறது என்றுதான் எல்லோரும் புரிவருகின்ற. ஆனால் அந்த கால தத்துவத்திற்கும் ஆதாரமாக இருப்பவன் சிவபெருமான் தான், அவனுடைய ஆற்றல் தான், சிவசக்தி தான். ஆகவே ஓமைக்கு சொன்ன, முன்னறிவை பொறுத்தவரை கால தத்துவம் நிராதாரமாய் நின்று எல்லாவற்றையும் நடத்துகிறது. அது போலத்தான் சிவபெருமான். அப்ப உண்மை பொருள் என்னவென்றால், அந்த காலத்துக்கும் ஆதாரமா இவனுடைய சிவசக்தி தான் இருக்கின்றது இல்லையா? ஓமைக்காக அந்த காலத்துவத்தை சொன்னார். அரசன் எப்படி ஒரு நாட்டுக்கு தலைவனோ அது மாதிரி சிவபெருமான் இந்த உலகத்துக்கு தலைவன் சொன்னால் அந்த அரசனுக்கும் சேர்த்து தலைவன் அந்த அர்த்தம். ஓமைக்கு சொல்றது அது வந்து தலைமையை காட்டுறதுக்காக வேண்டி அரசன் போல அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி இங்க கால தத்துவம் போல, உனக்கு தெரிந்த வேறு எந்த ஒரு பொருளையும் கால தத்துவம் எனக்கு ஆதாரமாக கொள்ளவில்லை. உனக்கு தெரிந்த எல்லா பொருளுக்கும் காலம் தான் ஆதாரமா இருக்கு இல்லையா? அந்த காலம் எப்படி அப்படி இருக்கிறதோ அது மாதிரி சிவசக்தி தனக்கு ஒரு ஆதாரம் இன்றி இல்லையா, தான் எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக விளங்கி காரியங்களை நடத்துகிறது என்று கூறினார். அப்ப பாடல என்ன இருக்கு, சிவசக்தின்னு இருக்கிறதா, சிவங்களுக்கு கடவுள்னு இருக்கு, சக்திங்களுக்கு நெருக்கு கண்ணுன்னு இருக்கு. க கண் என்பது அந்த இடத்துல எதை குறித்தது? சிவபெருமானுடைய அந்த அறிவை தான் குறித்தது, ஞானத்தை குறித்தது. ஆகவே கண் என்றால் அறிவுன்னு கொள்ளும், ஞானம்னு கொள்ளும். அப்ப சிவஞானம் என்பது என்ன? சிவசக்தி தான். ஆகவே அந்த கண் என்பதற்கு அறிவு என்று பொருள் கொண்டு கடவுள் கண் என்பதை சிவஞானம் சிவசக்தி என்று இங்கே பொருள் இருக்கார். சிறப்பான ஒரு நுணுக்கமான. அப்போ சீலமோ உலகம் போல தெரிப்படி, உலகத்து பொருள்கள் போல அவனுடைய சீலத்தை நாம் தெரிந்து கொள்ள முடியாது. சீலம்னா இடத்துல தன்மை, உலகத்து பொருள்களின் தன்மையை ஆராய்ந்து அறிகின்றோ அது போல நம்முடைய வாக்கையும் மனதையும் கொண்டு அவன் தன்மையை ஆராய்ந்து அறிய முடியாது. அதான் சொன்ன சீலம்னு. ஆமா, சீலம் தன்மை. சரி, சீலம்னு சொல்லாம சீலமோ அப்படின்னு அது ஒரு சிறப்புக்கு சொன்னது. நாம இப்படி இருக்கோம், ஆனா அவர்களோ மிகவும் பெரியவர்கள் அப்படின்னா அது அவர்களோங்கிற ஓகாரம் என்ன செய்து அவர்களை சிறப்பித்து சொல்லுது. அது மாதிரி சீலமோ என்பது சிறப்பித்து சொன்னது. ஓகாரம் சிறப்பு, ஓகாரம் சிறப்பின் கண் வந்தது. அப்புறம் அடுத்த அடியில் நிலவு கோலமும் அறிவாரில்லை அப்படின்னா சீலமும் அறிவாரில்லை, கோலமும் அறிவாரி. கோலமும் அறிவாரில்லைன்னா சீலத்தை மட்டும் இல்ல, அவனுடைய கோலத்தையும் தெரிந்து கொள்ள முடியாது. ஆமா, உருவத்தையும். அப்ப அந்த சீலம் என்பதையும் தழுவி கொண்டது. முன்னாடி சொன்னது இறந்தது, இறந்தது தழியது. ஆகவே இந்த கோலமும் என்பது உள்ள உண்மை இறந்தது தழிய அழிச்ச உண்மை. ராமன் வந்தான் சொல்லிட்டு கண்ணனும் வந்தான் அப்படிங்கிறது என்னன்னா ராமனும் வந்தான் கண்ணனும் வந்தான் முன்னால சொன்ன ராமனை தழுவுது. ஆகவே முன்பு சொன்னதை தழுவினால் அது இறந்தது தழிய அழிச்ச உண்மை. இனி வரக்கூடியதை தழுவினால் எழுதது தழிய அழிச்ச உண்மை. அது பின்னால் ஒரு வடங்க வரும். ஞானம் ஏழி நயம் என்றது உபலக்கணம். என்னன்னா மொத்தம் என்ன ஏழு உலகங்கள் தான் இருக்குதா? ஞாலம் ஏழு தான், எத்தனையோ உலகங்கள் இருக்குங்க. அப்ப பொதுவா ஏழு உலகம் சொல்லுவார்கள், முக்கியமா அந்த முறைப்படி ஏழு உலகம் இருக்காங்க. சொல்லாத உலகங்களை நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஆகவே இனம் பற்றி எதெல்லாம் உண்டோ அதையெல்லாம் வருவித்துக் கொள்வது அதுக்கு உபலக்கணம். ஆகவே ஞாலம் ஏழினையும் என்றது உபலக்கணம். நீங்கள் கீழ் உலகம் ஏழு என்று கொண்டால் மேலுலகம் ஏழையும் கொஞ்சம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். மற்றும் உள்ள சுத்தமான உலகங்கள் எல்லாருக்கும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். கொஞ்சம் உலகம் சொன்னார்கள், நாம மற்றதையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அப்படி சேர்த்துக் கொள்ளதான் உபலக்கணம். கண் அறிவு, இதான் கடவுள் கண்ணுனா கடவுள் ஞானம் ஆகிய சிவசக்தி. ஏன் சிவபெருமான சொன்னாங்க சிவசக்தி மேல வைத்து சொல்லியிருக்கிறாரே அப்படின்னா சிவபெருமான் வேற சிவசக்தி வேறையா ரெண்டும் ஒன்று தானே. அதான் ஒற்றுமை பற்றி சிவசக்தி மேல வைத்து கூறினார். அவன் தன்னுடைய சக்தியினாலதான் செய்கிறான். சிவபெருமான் தான் எல்லா காரியங்களும் செய்கின்றான், தன்னுடைய சக்தியை கொண்டுதானே செய்கின்றான். அவன் வேற அவன் சக்தி வேற இல்லவே. எனவே ஒற்றுமை பற்றி சிவசக்தி மேல் வைத்து கூறினான். நான் இடத்துல வந்து கடவுள் கண்ணே என்பது கடவுள் கண்ணேன்னு இருக்கு. கடவுள்னு இருள் இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? கடவுள்னு இட்டு இருக்கு இல்லையா? அதை பிரிச்சு போட்டாங்களா? பிரிச்சு போட்டாங்கன்னா அதெல்லாம் அவங்க சுவைக்க முடியாது. நான் பிரிச்சு பிரிச்சு எழுதிடுறாங்களே, இந்த மாதிரி இடங்கள்ல வந்து அது சிரமப்படும். கடவுள் கண்ணே தான் இருக்கு. அதான் கடவுள்னு இருக்க வேண்டிய அந்த இருள் வந்து கடவுள்னு இட்டுனா இருக்க அப்படின்னா சில சமயம் சிறுபான்மை அப்படி அந்த இருள் வந்து இட்டா தெரியும், இது மாறிவிடும். உயர்ந்த நிலை மாறுவது அறிவு தான். ஏன்னா கடவுள் என்பது உயர்நிலை, உயர்நிலையும் கிடக்குமே மாறும்னு எடுத்துக்காட்டு சொல்றாங்க. மக்கள் பண்பு, மக்கள் பண்புன்னு இருக்க வேண்டியது அந்த இது என்ன ஆயிட்டுது? நகரம் நகரமா தெரிந்து மக்கள் பண்புன்னு ஆகுது இல்லையா? அது வந்து லேசா இருக்கும். லேசுன்னா அந்த இலக்கண சூத்திரங்கள்ல விதி வந்து நேரடியா சொல்லியிருந்தா அது வந்து எடுத்தோத்துன்னு சொல்லுவாங்க. சூத்திரம் நேரடியா ஒரு விதியை சொல்லுது, அது எடுத்தோத்து. குறிப்பா தர வைக்கணும், இங்க ஒரு விதியை வந்து நேரடியா எடுத்து சொல்லாம எடுத்துவத்து மாதிரி சொல்லாம சில சொற்களை போனது மூலமா குறிப்பா ஒரு விதியை பெற வைக்கணும்ங்க. அதைத்தான் லேசு என்று சொல்வார்கள். லேசா சொல்ற ஏதாவது ஒரு சூத்திரம் இத குறிப்பா பெற வைத்திருக்க. ஆமா, அதான் லேசா. எதை லேசா போடணும்? உயர்தினையில் அந்த இரு சூத்திரே அந்த நகரம் வீட்டு என்று தகரமாக தெரிவதை லேசா சொல்ற. அது ஏதாவது ஒரு இலக்கண சூத்திரம் குறிப்பா அந்த விதியை காட்டியிருக்கும் பார்த்து சொல்ற என்று சொன்ன. நிலை செயல் என்பது என்ன பாடல வருத? நிலை செயல் அவன் எங்க நிக்கிறான் கேட்கிறான். காலம் மாதிரி நிற்கின்றான், தனக்கு ஒரு ஆதாரம் என்று நிற்கின்றான். ஆகவே நிலை செயல்னா நிற்றல் தான். நிலை செயல் என்பது நிற்றல் என்னும் பொருட்டால் அப்புறம் என்ன சொல்லிட்டாங்க? இரண்டாவது தொப்ப நின்றது. நிலை செயலை ஐ உருபு, இரண்டாவதுனா இரண்டாம் ஏற்றுமை உருபுணத்தம். அது என்ன உருபு? ஐ. ஐ அந்த தொப்பு நிற்கிறது. நிலை செயலை சிவசக்தியிடம் கண்டுகொள்க. காலம் எப்படி நிற்கிறதோ அது மாதிரி காலம் போல் இவன் நிற்றலை அவனுடைய சக்தியில் வைத்து கண்டுகொள்க. நிலை செயலை அறிவு தொற்று நின்றது. உரையில பார்த்தா தெரியும். அற்றைய ஞான வேலினையும் தந்து நிறுத்தி பின் நாசம் பண்ணும் காலம் என்ன காலம் என்ன செய்கின்றது? உலகம் ஏழினையும் தந்து நிறுத்தி என்ன காலம் வரும்போதுதான் தோன்றும். எவ்வளவு காலம் இருக்கணுமோ அவ்வளவு காலம் தான் இருக்கும். ஒடுங்குற காலம் தான் எல்லாம் ஒடுங்கிடும். அப்ப சகலத்தையும் காலம் தான் நடக்குது. அந்த காலம் நிராதாரமா நடக்குது இல்லையா? அத மாதிரி அவன் நிராதாரமா இருக்கான். ஏன் காலமே நடக்கிறது முடிவு பண்ணிடுவேன்னா அதெல்லாம் போன தீரத்திலே மறுத்தாச்சு. காலம் சதம், ஆகவே அதுக்கு ஒரு கர்த்தா வேண்டும் நிலைநாட்டியது. ஆமா, ஆகவே அந்த ஐயம் வராது. இப்ப என்ன கேட்கிறாங்கன்னா, ஏன் காலம் வந்து ஏழு உலகங்களையும் தோற்றுவித்து நிறுத்தி அழிக்கிறது, அதனால அந்த காலம் என்ன செய்கின்றது? விகாரப்படுகின்றது, பல மாறுதல்களை அடைகின்றது. எப்படி? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இப்படி மூன்று கூறுகள் படுது. அதிலும் ஒவ்வொரு காலமும் வந்து பல சிறு சிறு கூறுகளாகவும் பிரிகின்றன. என்ன? வினாடி, நிமிடம், மணி நேரம், நாள், வாரம், மாதம், வருடம், எத்தனை கூறுபடுது. அப்ப எவ்வளவு மாறுதல்களை ஏற்படுகின்றது, எவ்வளவு விகாரங்கள், காலத்துல மாறுபாடுகள். அப்ப இவனும் வந்து தோற்றுவித்து அழித்து ஒடுக்கி எல்லா காரியமும் செய்யும்.